கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரேப்ரன்ஸ் 1013. பாடத்தின் தலைப்பு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பக்கம் 34-37 வரை. நமது ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக நம் சார்பிலாக அடிக்கப்பட்டார். ஏனெனில் அவர் ஜீவன் பெறும்படிக்கு அனைவராலும் புசிக்கப்பட வேண்டிய அப்பமாக காணப்படுகின்றார். மற்றும் அவர் தம்மை ஒப்பு கொடுக்காதது வரையிலும் நம்மால் அவரை புசிக்க முடியாது. இப்பொழுது அவர் என்ன கொடுத்தார் மற்றும் நாம் என்ன புசிக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அவரது மாம்சமே என்பது நம்முடைய பதிலாகும். ஆனால் அவரது மாம்சம் என்கிற போது அதன் அர்த்தம் என்ன? அவர் மாம்சமாக்கப்பட்டார், அதாவது மனுஷனானார் என்று மேலே நாம் காண்பித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14. ஆகையால் அவரது மாம்சத்தை கொடுப்பது என்பது மனிதனாக அப்போது காணப்பட்ட அவரையே கொடுப்பதாகும். தேவனுடைய பிரமாணத்தின் கீழ் அவர் பெற்றிருந்ததான மனித உரிமைகள் மற்றும் சிலாக்கியங்களை நம்முடைய நன்மைக்காக துறந்திட்டார். அதாவது பிரதிநிதியாகிய ஆதாமுக்குள் உரிமைகளையும் சிலாக்கியங்களையும் இழந்து போனதின் காரணமாக உரிமைகளோ அல்லது சிலாக்கியங்களோ இல்லாமல் காணப்படும் மனித குடும்பமானது இந்த உரிமைகள் சிலாக்கியங்கள் மற்றும் சுயாதீனங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் துறந்திட்டார். ஆதாம் பாவம் செய்து குமாரத்துவத்துக்குரிய உரிமை மற்றும் சிலாக்கியம் அனைத்தையும் இழந்தபோது அவரது சந்ததி அனைத்தும் அவருக்குள் காணப்பட்டது. ஆகையால் நாம் அனைவரும் அந்த ஓர் இழப்பில் பங்காளிகளாக காணப்படுகின்றோம். ஆகையால் இப்பொழுது முழுமையான மற்றும் போதுமான உரிமைகளானது புதிய மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு உரியதாக இருக்கின்றது. பரிபூர்ணரும் ஆக்கினைக்குட்படாதவருமான இவர் ஆதாம் எழுந்து போனதான மனிதனுக்குரிய கீழ்நிலை உரிமைகளுக்காக தம்முடைய உயர்நிலை உரிமைகளை மாற்றி கொண்டவரானார். இவர் தம்மையே கொடுத்துவிட்டு மற்றும் தாம் பெற்றிருந்ததான அனைத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்ததான சந்ததிக்கான நன்மைக்காகவும் பயன்பாட்டிற்காகவும் ஒப்படைக்கையில் உலகத்தின் ஜீவனுக்காக இவரது மாம்சம் கொடுக்கப்படுகிற காரியமானது இறந்து கொண்டிருக்கும் மனுஷனிடத்தில் இழந்து போன சிலாக்கியங்களையும் சுயாதீனங்களையும் ஜீவனையும் திரும்ப கொடுப்பதை குறிக்கின்றதாய் இருக்கும் என நாம் காண்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:44. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:51. ஆகையால் இவரது மாம்சத்தை புசிப்பது என்பது புசிப்பவன் பூரணரும் பாவம் இல்லாதவருமான மனிதனாகிய கிறிஸ்து இயேசு பெற்றிருந்ததான உரிமைகள் சுயாதீனங்கள் மற்றும் ஜீவனை தன்னுடைய பயன்பாட்டிற்கென தன்னுடைய தாக்கிக் கொள்வதை குறிக்கின்றதா இருக்கின்றது. அவர் மறித்தபோது கொடுத்த தானவைகளானது நம்முடையதாகவும் ஆதாமின் அனைத்து பிள்ளைகளும் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறதாகவும் காணப்படுகின்றது. ஆனால் அது அதை புசிப்பவர்களுக்கு மாத்திரமே, அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ளான மீட்பின் வாயிலாக தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டதான அந்த உரிமைகளையும் சிலாக்கியங்களையும் விசுவாசத்தினால் தங்களுடைய தாக்கிக் கொள்பவர்களுக்கு மாத்திரமே ஜீவன் முதலானவைகளை கொடுக்கின்றதாய் இருக்கும். ஒரு மனிதன் குஷ்டரோகி ஆனால் அவன் மாத்திரமல்லாமல் அவனுக்குள் இருக்கும் அனைவரும், அதாவது அவனுக்கு இன்னும் பிறக்காத சந்ததி அனைவரும் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படியாகவே ஆதாம் மற்றும் அவரது பிள்ளைகளின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. நாம் பாவத்தில் பிறந்தவர்களாய் இருக்கின்றோம் மற்றும் அதன் தண்டனையாகிய மரணத்தின் கீழ், அதாவது நமக்கான இயல்பான பிரமாணம் என மரணத்தின் கீழ் காணப்படுகின்றோம். குஷ்டரோகத்தினை நிச்சயமாய் குணப்படுத்தும் மருந்து அல்லது ஜீவ அப்பம் ஒன்று நன்மை உண்டாகத்தக்கதாக அளிக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு புசிக்கப்பட சொந்தமாக்கி கொள்ளப்பட வேண்டும். இல்லையில் குணமடையாது. இப்படியாக கிறிஸ்துவின் விஷயத்திலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு மறைத்து கொண்டிருக்கும் பாவியின் விஷயத்திலும் கூட காணப்படுகின்றது. அவனுக்கு அவசியமான தன்மைகளை அப்பமானது பெற்றிருப்பது மாத்திரமல்லாமல், அவன் அதை அடையத்தக்கதாக காணப்படுவது மாத்திரமல்லாமல், அவன் பாவம் என்னும் நோயிலிருந்தும் மரணத்திற்குள்ளாக தீர்க்கும் அதன் சாபத்திலிருந்தும் விடுதலையடைய வேண்டுமெனில் அவன் அதை புசிக்க வேண்டும் அல்லது விசுவாசத்தினால் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். குஷ்டரோகியாக பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் தனக்கென புசிப்பது அவசியமாக இருப்பது போலவும், குடும்பத்தில் ஒருவர் மருந்தை அல்லது ஜீவன் தரும் உணவை உட்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் குணமடைவதில்லை என்பது போலவும் பாவிகளின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. பாவிகளில் ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவன் அளிக்கும் மாம்சத்தினை தனக்காக புசித்து கொள்ள வேண்டும். அது அனைத்து மனிதர்களுக்கானதாகும். ஆகையால் ஒவ்வொரு பாவியும் அதை புசித்து ஜீவிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றிட வேண்டும். மற்றும் ஜீவனுக்கான இந்த அப்பத்தினை புசியாமல் எவரும் குணமடைந்து ஜீவனுக்குள் பூர்ணத்திற்குள் கொண்டு வரப்பட முடியாது. அநேகர் இதன் அடையாள சின்னத்தை அறியாமையில் புசித்தாலும் எவரும் இதை அறியாமையில் புசிக்க முடியாது. புறமதத்தினர் எவரும் இதை புசித்து ஜீவிப்பதற்கான வாய்ப்பினை இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. மற்றும் இந்த ஒரு சத்தியத்தினை பற்றின அறிவிற்குள்ளாக அனைவரும் வரவேண்டும் என்பதினால் இதுவே மாபெரும் ஆயிர வருட நாளில் வரவிருக்கும் நியாய தீர்ப்பிற்கான பரீட்சைக்கான நிரூபணமாயிருக்கும். ஏனெனில் அனைவரும் விரும்பினால் புசித்து என்றென்றும் ஜீவிக்கத்தக்கதாக இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2:4-6 முடிய. இந்த யுகத்தில் சொற்பமானவர்கள் மாத்திரமே சத்தியம் குறித்த குறைவான அறிவிற்குள் வந்திருக்கின்றபடியால் இந்த மாபெரும் விருந்தை உலகத்திற்கு முன்பு வைப்பதற்கான தேவனுடைய ஏற்ற காலங்களானது காலையிலாகும், திரும்ப கொடுத்தலின் காலங்களிலாகும். கர்த்தரை பற்றின அறிவானது பூமியை நிரப்பி காணப்படுகின்றதான ஆயிர வருட நாளில் ஆகும் என்பது உறுதியே. ஆபகூக் 2:14 ஏசையா 25:6 ஆயிர வருட யுகத்தின் போதே மனிதர்கள் கிறிஸ்துவை தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்றும் தங்களுக்கான ஈடுபலி விலைக்கிரயம் என்றும் ஏற்றுக்கொள்கையில் சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலுமான அவரது பரிபூர்ணங்களில் பங்கெடுப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். மற்றும் இப்படியாக அவர்கள் செய்து அவரது போதனைகளுக்கு இணங்கும் போது அவர்கள் படிப்படியாக பரிபூர்ணத்திற்கு ஆதாமுக்குள் இழைந்த அனைத்திற்கும் திரும்பி அந்த யுகத்தினுடைய முடிவில் முழுமையான பூரணத்தை அடைவார்கள். அல்லது அடையவில்லை எனில் துணிகரமான கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக எந்த குணமாகுதலோ எந்த ஜீவ அப்பமோ எந்த மருந்தோ பெற்றிராத 2 அன்னத்திற்குள் முற்றும் முழுமையாக ஜீவனிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். இப்பொழுது இந்த ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை புசிப்பவர்களாகிய அல்லது தங்களுடையதாக்கி கொள்பவர்களாகிய சபையாகிய நாம் பரிபூர்ணத்துக்கு நேராக நமது மனித ஆற்றல்கள் படிப்படியாக சீர்பொருந்தப்படுவதையோ மனித உரிமைகள் மற்றும் சிலாக்கியங்கள் முதலானவைகளுக்கு நாம் சீர்பொருந்தப்படுவதையோ அனுபவிப்பதில்லை. நம்முடைய நிலையானது எண்ணப்பட்ட நிலையே ஒழிய உண்மையான நிலையல்ல. விசுவாசத்தினால் மாத்திரமே நமது மீட்பருடைய மாம்சத்தை நம்மால் புசிக்க முடியும். மற்றும் புசிக்கின்றோம். தரிசித்து இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நமது கர்த்தரினால் ஏறெடுக்கப்பட்ட பலியின் மூலமான மனித உரிமைகளையும் சுயாதீனங்களையும் ஜீவனையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அடுத்த யுகத்தில் ஜீவிக்கும் அனுகுலமானது தங்கள் விசுவாசத்திற்கு உதவியாக தரிசித்தலை பெற்றிருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் விசுவாசத்தின் மற்றும் கீழ்ப்படிதலின் படிகளை எடுத்து வைக்கையில் படிப்படியாக தங்கள் சரீரத்தில் சீர்திருந்துதலை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது எவரும் தரிசித்து நடக்க முடியாது. ஆகையால் தான் வரவிருக்கும் யுகத்தில் ராஜரிகத்திலும் ஆசாரியத்துவத்திலும் கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியாகவும் உடன் சுதந்திரர்களாகவும் காணப்படத்தக்கதாக இப்பொழுது உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்படுகின்றதான சிறு மந்தையினர் சொற்ப மாணவர்களாகவும் மிகவும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஆட்டுக்குட்டியினை புசிப்பதற்கு அவரது தூய்மையையும் அவரது பரிபூர்ணத்தையும் அவரது கரையற்ற தன்மையையும் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான தேவ தயவுகள் அனைத்திற்குமான அவரது உரிமையையும் குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னுமாக மனித உரிமைகள் மற்றும் சிலாக்கியங்கள் எனும் ஆசீர்வாதங்களானது விழுந்து போன மற்றும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுள்ளதான சந்ததிக்கு திரும்ப கொடுக்கப்படத்தக்கதாகவும், இப்படியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு தேவன் அருளாத நிலைகளுக்கு, அதாவது தேவனுடன் ஐக்கியம் கொள்ளும் நிலைக்கு, தேவனால் அங்கீகரிக்கப்படும் நிலைக்கு அனைவரும் வந்திடுவதற்கு அனுமதிக்கப்படத்தக்கதாகவும் அவர் இந்த மனித உரிமைகளையும் சிலாக்கியங்களையும் பலி செலுத்தியுள்ளார், ஒப்பு கொடுத்துள்ளார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அனைவருக்கும் பொதுவாய் விருந்தானது பரிமாறப்பட போகின்றதான பொதுவான காலத்திற்கு முன்னதாக ஏன் இப்படியாக சிலர் அவரது மாம்சத்தை, அவரது மனித பரிபூர்ணங்கள், உரிமைகள் முதலானவைகளை புசிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும்? இங்கு ஒரு மிகவும் விலையேற பெற்றதான சத்தியம் காணப்படுகின்றது. இங்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு பாராட்டப்பட்டுள்ளதான அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யமானது உலகத்தின் பார்வைக்கு மறைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அதை இப்பொழுது பார்க்கலாம். திராட்சை ரசத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டதான இரத்தமானது மரணத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இரத்தம் ஏதோ ஒன்றின் உயிராகும். ஆகையால் இரத்தம் சிந்தப்படுவது என்பது அல்லது சிருஷ்டியின் என்று எடுக்கப்படுவது என்பது சிருஷ்டியினுடைய மரணத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட இரத்தமானது கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அதாவது உலகத்தின் பாவங்களுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டதாய் இருக்கின்றது. நிழலான பஸ்காவில் ஆட்டுக்குட்டியானது புசிக்கப்பட்டது, ஆனால் இரத்தம் புசிக்கப்படவில்லை. இரத்தத்தை புசிப்பதற்கு எந்த இஸ்ரேலனும் அனுமதிக்கப்படவில்லை. இக்காரியமானது எப்படி அனைவரும் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிப்பார்கள், ஆனாலும் அனைவருமே அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண அல்லது அவரது மரணத்தில் பங்கெடுக்க கூடாது என்பதற்கு அடையாளமாய் இருக்கின்றது. நமது கர்த்தர் தமது இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசத்தை யாருக்கு கொடுத்தாரோ அவர்களே அவரது மரணத்தில் பங்கு